الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العظيم: قد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء، بعضهم أولياء بعض، ومن يتولهم منكم فإنه منهم، إن الله لا يهدي القوم الظالمين. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடித்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லா. சத்தியத்தின் போதர், சன்மார்க்கத்தின் போதர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தில் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபியோன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக. இன்றைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் அவற்றிலாவுடைய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாழ்வு நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அனுதினமும் பயந்து நிச்சயமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நசீஹத்து எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று முழு உலகத்துடைய கவனமும் மத்திய கிழக்கு நாட்டிலே நடைபெறுகின்ற யுத்தத்தின் மீதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கு என்ன நடக்கிறது, யார் யாருக்கு மத்தியிலே யுத்தம் நடக்கிறது என்பதை எல்லாம் பார்ப்பதை விட அந்த யுத்தத்திலே ஈடுபட்டு அநியாயமாக அந்த மனிதர்களுடைய பூமியை அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யகூதிகள் என்பவர்கள் யார் என்பதை ஓரளவு நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த யகூதிகளை பற்றி என்ன சொல்லுகிறார், அவர்கள் எப்பொழுது இருந்து தோற்றம் பெற்றார்கள், அவர்கள் இந்த பூமியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய முடிவு எப்படி அமைய போகிறது, இதை ஒவ்வொரு மனிதன் விசேஷமாக முஸ்லிம்கள் இதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்குர்ஆனிலே மிக பயங்கரமான முறையிலே அவர்களை பற்றி வர்ணிக்கிறார். உலகம் என்ற நாடக மேடையில் அவர்கள் வில்லன் என்ற கதாபாத்திரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாடகம் முடியும் வரைக்கும் அதனுடைய இறுதி வரைக்கும் அந்த வில்லனும் இருக்க வேண்டும், கதாநாயகனும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கதையுடைய முடிவு சிறப்பாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப பயங்கரமான மனிதர்கள், கியாமத்தினால் வரும் வரைக்கும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த பூமிக்கு இறங்கும் வரைக்கும் அவர்களுடைய கெடுபிடிகள் இந்த பூமிக்கு மேலால் நடந்து கொண்டே இருக்கும். எனவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய தோற்றம் என்ன, எப்பொழுது ஆரம்பித்தார்கள், அவர்கள் யாருடைய பரம்பரை, அவர்களுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன. ஒன்றிருக்கிறது யகூதிகள் என்று சொல்லுகிறோம், ஏன் இந்த பெயர் எப்படி வந்தது,
இவர்கள் யாருடைய பரம்பரை? அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான கணவான்களை, அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிமார்கள். அதுவே முதல் மனைவி, மூத்த மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து வந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிமையாக கிடைத்த பெண்மணி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து ஒரே ஒரு நபிதான் தோன்றி இருக்கிறார்கள். அவர்கள் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே நிறைய நபிமார்கள் வந்தார். அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார். அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு நபியாக இருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல மனைவிமார்கள், இரண்டு மனைவிமார்கள். அதிலே ஒரு மனைவியுடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மனைவியுடைய பிள்ளை ஏனைய 11 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த சகோதரர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 11 சகோதரர்களிலும் மூத்தவர் அவருடைய பெயர் யகூதா. அவருடைய பெயர் யகூதா. எங்களுக்கு தெரியும் இந்த யகூதிகள் இவர்களுடைய வழித்தோன்றல்கள், அவர்களுடைய அந்த சகோதரர்கள். இவர்கள் இந்த உலகத்திலே செய்த முதலாவது விஷயம் அவர்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம், பொறாமை அவர்களுடைய உள்ளத்திலே தாண்டவமாடுகிறது. அந்த பொறாமை அவர்களை எவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்துகிறது என்றால், தன்னோட தன்னுடைய தகப்பனுடைய ரத்தத்திலே பிறந்த, உடன் பிறந்த அந்த சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறு வயதினர் என்று கூட அவரை பார்க்காமல், சிறு வயதை உடையவர் என்று கூட பார்க்காமல், துடிக்க துடிக்க கலர கலர அவர்களுடைய மேலாடைகளை கலத்தி அவர்களை நிர்வாணப்படுத்தி, இந்த யகூதிகளுடைய பண்பை நீங்கள் இன்றும் பார்த்திருப்பீர்கள். ஆண்களை பிடித்தாலும் பெண்களை பிடித்தாலும் நிர்வாணப்படுத்தி விடுவார். அப்படியே வனாந்தரத்தில் இருக்கின்ற பால் கிணற்றிலே அவர்கள் தூக்கி வீசினார். அந்த பரம்பரை தான் இன்றும் கூட சிறு குழந்தைகளை கொலை செய்வது அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியாது. அடுத்த பாவம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை கலத்தியவர்கள் இன்றும் இதே உலகத்திலே பொய் பிரச்சாரத்தை தான் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்டை அறுத்து அதிலே இருக்கின்ற இரத்தத்தை தோய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வாப்பா தகப்பனிடத்திலே வருகிறார்கள். பொய்யான ரத்தத்தை தோய்த்துக் கொண்டு வருகிறார். அது ஒரு ஆட்டுடைய ரத்தம். உங்களுடைய மகனை ஓலாய் அடித்து சாப்பிட்டு விட்டது, இதோ அவர்களுடைய ஆடை மட்டும்தான் மீதம் இருந்தது என்று அந்த மேல் ஆடை சேர்த்து வைத்துக் கொள்வோம். கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற இறங்க பார்த்தார். அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை துல்லியமாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வரத்து புன்னகையை புரிந்து விட்டு சொன்னார்களா, எவ்வளவு மதிநுட்பம் நிறைந்த ஓலாயாக இருக்கிறது. ஒரு சொத்து ஆடை கிழியாமல் பட்டன் பட்டனாக தளர்த்தி சாப்பிட்டு இருக்கிறது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது ஒரு நபி. தன்னுடைய தகப்பன் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான நபி. நான் பொய் சொன்னாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பானே என்ற அந்த புத்தி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய புத்தி பேதரித்து விட்டது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல், கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நபியிடத்திலே, அதுவும் பெற்ற தகப்பனிடத்திலே அவர்கள் அவதூறாக பொய்யாக அவர்கள் இப்படி ஆரம்பித்த பாவம் நாளொரு மேடியாக ஒருவொரு வண்ணமாக அது வளர்ந்து கொண்டே வருகிறது. இவர்கள் தான் இந்த யூதர்களுடைய ஆரம்பம். காலப்போக்கிலே சரித்திர நீளமானது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிசிரிலே போய் அங்கு அமைச்சராகிறார்கள். பஞ்சம் தடைபிடித்து தாண்டவமாடுகிறது. அமைச்சரை உணவுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சராக அவர் நியமிக்கப்படுகிறார். அங்கு போய் தன்னுடைய சகோதரனை காணுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். பிறகு தன்னுடைய தகப்பனாரையும் வரவழைக்கிறார்கள் மிசருடைய நாட்டுக்கு. அந்த நாட்டிலே அவர்களை குடியமர்த்துகிறார்கள். கால சக்கரம் உருண்டு ஓடுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணிக்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணிக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, இஸ்ராயில். இஸ்ராயில் அல்ல, இஸ்ராயில். எனவேதான் அவர்களை இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கிறோம். இந்த இரண்டு பேர்களும் எப்படி வந்தது? ஒன்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன் யகூதா, அவருடைய பெயரோடு இணைக்கப்பட்ட யகூதி என்று வருகிறது. அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், பனு இஸ்ராயில் என்று வருகிறது சூரா. அது யார்? இந்த யகூதிகளை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகிறார். இஸ்ராயிலுடைய சந்ததியினர்கள் யார்? யகூதிகள் தான். எனவே அவர்கள் பனு இஸ்ராயிலர்கள் என்று, அது அப்படியே காலப்போக்கில் இஸ்ரவேலர்கள் என்று நாம் இன்று பரிபாஷையிலே குலக்க பார்த்தலை அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். மிஸ்ரிலே அவர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். காலம் உருண்டோடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் நெருங்குகிறது. ஃபிரௌன் மிஸ்ருடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இவர்களுடைய வளர்ச்சி, இவர்கள் அப்படியே கிட்டத்தட்ட 70,000 பேர்கள் அங்கு உருவாகி விடுகிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு பிறை புதிய பிரச்சனை தலை தூக்குகிறது. இவர்கள் எல்லோரும் வந்தான் வருத்தார், எங்கிருந்தோ வந்தவர்கள், யாரோ கொண்டு வந்து யாரோ குடியமர்த்தப்பட்டவர்கள். எனவே இவர்களை துணை தெரிந்து எங்களுடைய மிசுறு தேசத்தை நாம் புனிதமாக்க வேண்டும், அவர்களை அடிமைகளாக்க வேண்டும் என்றெல்லாம் திராவுடைய சரித்திரம் எல்லோரும் புரிந்தது, எல்லோருக்கும் தெரிந்தது. இவர்களுக்கு என்று சொந்த இடம் கிடையாது என்று அன்றே இவர்களை அடித்து துரத்தும் ஒரு ஏற்பாட்டை பிரவுன் செய்தால், இரக்கமுள்ள ரஹ்மான் தன்னுடைய நபியுடைய சந்ததியினர்கள் அல்லவா, அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டியதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். சரித்திர நீரமானது அவர்கள் பாதுகாக்கப்பட்ட விதம் எங்களுக்கு தெரியும். ஒரே கடலிலே பிரவுனும் பட்டாளமும் மூழ்கடிக்கப்பட்டு அதே கடலிலே இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அன்று இவர்களுக்கு ஏறிய தலைக்கணம் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. நாம் யார்? நாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட அதி உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னாடி இவர்களுடைய அட்டகாசம் சுபஹானல்லாஹ். காளை மாட்டை வழங்க தொடங்கினார் எங்களுக்கு தெரியும். அவ்வளவு அற்புதமாக பாதுகாத்து கடல் தாண்டி கரை சேர்த்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப யூசினா மலைக்கு ஒரு 40 நாட்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை தன் பக்கம் அழைக்கிறார். சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பனு இஸ்ரவேலர்களை பொறுப்பு கொடுத்து விட்டு ஒப்படைத்து விட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அதற்குள்ளாலே ஒரு காளை மாட்டை தங்கத்தினால் செய்து அந்த மாட்டுக்குள் இருந்து சத்தம் வந்த உடனே மூசா தன்னுடைய ரப்பை தேடி எங்கோ சென்றிருக்கிறார், ரப்பு இங்குதான் இருக்கிறான் என்று அந்த சாமியின் மூலமாக வழிகெடுக்கப்பட்டவர்கள் காளை மாட்டை வணங்க தொடங்கினார். நபிமார்களை கொலை செய்திருக்கிறார் பட்டியல் பின்னால் நீண்டு கொண்டே போகிறது. கண்ணியமான கனவான்களை அன்பாந்திக்கிறாமிய சகோதரர்களை, தப்சீருடைய உலமாக்கு ஒரு தலைப்பை போட்டு யகூதிகளின் மீது அல்லாஹ் ஏன் இவ்வளவு கடும் கோபம் கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹுவால் கோபத்திற்குள்ளானவர்களுடைய பாதையை எங்களுக்கு காண்பித்து விடாது என்று துவா கேட்கின்ற அளவுக்கு அவர்களை தவித்திருக்கிறார். ஏன்? அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. மனிதர்களை பற்றி நபியே உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யார் மகா கெட்டவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில்? கியாமத்திலே கூலி கொடுக்கப்படுபவர்கள் எத்தனையோ வரம்பு மீறியவர்கள் இருப்பார். காபிர்கள் இருப்பார்கள், முஷ்ரிக்கீன்கள் இருப்பார்கள், நசராணிகள் இருப்பார்கள், நெருப்பு வணங்கிகள் இருப்பார்கள், சிறை வணங்கிகள் இருப்பார்கள். ஆனால் இந்த அனைத்து வர்க்கத்திலும் மகா கெட்டவர்கள் யார் தெரியுமா? மல்லானி. இரண்டு வகையான தண்டனை. ஒன்று அல்லாஹ்வுடைய சாபம், லானத். அந்த சாபத்திற்குரியவர்கள் யார்? யகூதிகள். இரண்டாவது இந்த இரண்டும் அவர்களை சார்ந்திருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு திரளத்தவர்களே, அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. இந்த உலகத்திலே முதல் முதலாக மனிதர்களாக இருந்து உருமாற்றப்பட்டவர்கள். எப்படி உருமாற்றம் தெரியுமா? குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்களில் பல பேரை நாம் மாற்றி இருக்கிறோம் என்று குருவான் சொல்லுகிறார். குரங்குகளாக மாற்றப்பட்டது எப்படி தெரியுமா? அவர்களுடைய விசேஷமான தினம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் நாம் ஜும்மாவுக்கு வருவது மாதிரி அவர்களுக்கு சனிக்கிழமை விசேஷமாக்கப்பட்டிருந்தது.
yesvoice.com
அந்த நேரத்திலே அவர்கள் மீன் பிடித்தார்கள், சரித்திரம் நீளமானது. எனவே இவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த யகூதிகள் அவர்களை புறக்கணித்தார்கள், அவர்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டார். உலாய்க்கு ஷர்ரும் மக்கான் வல்லு அன் தவாபித் தமீர். அல்லாஹ்விடத்திலே மிக கெட்ட அந்தத்தில் உள்ளவர்கள், மிக மோசமான ஒரு படைப்பிரிக்குமாக இருந்தால் அது யகூதிகள் தான் என்று படைத்த ரப்பு அல்குர்ஆன் யகூதிகள் யார் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான கணவான்களை அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுக்குரிய சில தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் இவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்? இவர்களுடைய செய்கின்ற ஒட்டுமொத்தமான அட்டகாசத்திற்கான பிரதானமான காரணிகள் என்ன? அவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஜுகுன் என்று சொல்லக்கூடிய கோழைத்தனம் அல் ஹிர்ஸ் அலல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் சுகண்டிகள். நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எங்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இந்த யகூதிகள். அதையும் சொல்லுகிறார், ஆயிரம் வந்தம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைப்பார். அப்படி வாழ வந்தவர்கள் போலதான் அவர்கள் நடப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், ஆயிரம் வருடம் அவர்களுடைய காலம் நீடித்தாலும் கூட நரகத்தை விட்டும் அது அவர்களை தூரமாக்கி விடாது, நரகத்தை விட்டும் அவர்களை அதை தூரமாக்கி விடாது. எனவே யகூதிகளுடைய மிக மோசமான இரண்டு பண்புகள் இன்றும் கூட அந்த யகூதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அபகரிக்கப்பட்ட அந்த புனித பூமிக்குள்ளே கால்நடையாக செல்ல மாட்டார்கள். அதி பாதுகாப்பு மிக்க கவச வாகனங்களுக்குள்ளேதான் அவர்கள் செல்லுவார். ஒரு ஈமான்தாரன் இடத்துல இருக்கின்ற தைரியம் 105 வீதம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய உள்ளத்திலே நாம் பயத்தை போட்டு நிரப்பி இருக்கிறோம் என்றால் பொதுவாக சொல்லுகிறார். கண்ணியமான ஜனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் யகூதிகளுடைய பண்பாடுகள். அடுத்தது அவர்களிடத்தில் இருக்கின்ற மிக மோசமான குணம் என்ன தெரியுமா? அல் இத்திஆலா. நாங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள், மற்ற அத்துணை படைப்புகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார். ஏனைய காவிர்களுக்கும் இந்த விடயம் தெரியாது. எந்த அளவுக்கு என்றால், ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் ஆசியா பக்கம் வாழ்கின்ற நாட்டு மக்களை அவர்கள் பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவார்கள். இந்த மருந்து எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது, இதிலே என்னென்ன பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்கள் இருக்கின்றன என்பதை பரிசோதிப்பதற்கு அவர்கள் கருவியாக பாவிப்பது ஏனைய மரத்தை சார்ந்த மனிதர்களை. கண்ணியமான கணவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, ரொம்ப பயங்கரமான ஒரு மனிதர், ஒரு மனித இனம் தான் இந்த யகூதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுவார்களா, வக்காலத்தில் யகூது வன்னசாரா, இந்த இடத்திலே சில நசராணிகளும் சேர்கிறார்கள். யகூதிகள் சொல்லுவார்களாம், எப்படி? நஹ்னு அபுனா அல்லாஹி வ அஹிப்பாஹு, நாம் அல்லாஹ்வுக்கு பிறந்த ஆம்பளப் பிள்ளைகள் சொல்வோம். என்ன சொல்கிறார்? என்னுடைய பாப்பா அந்த இடத்திலே அல்லாஹ்வை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவனுக்கு மிக விருப்பமானவர்களும் கூட இதை சொன்ன உடனே நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், அப்படி என்றால் உடனடியாக இவர்களுடைய இந்த கூற்றை மறுத்து பொதுவான வசனம் இருக்கிறார். அப்படி என்றால் குரங்குகளாக அல்லாஹ் உங்களை ஏன் ஆக்கினார்? பன்றிகளாக அல்லாஹ் உங்களை ஏன் ஆக்கினார், இன்னொரு அந்த பல அவாபுகளை உங்களுக்கு ஏன் தந்தார். நீங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு நவுதுபில்லா மனைவியோ மக்களோ அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பிறப்படவும் இல்லை, அவனுக்கு துணை கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, யாரும் கிடையாது. அவன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் நீங்கள் என்பதை நபியே சொல்லுங்கள் என்று இவர்களுடைய கூட்டுக்கு மறுப்பை அல்லாஹ் உடனடியாக தெரிவித்திருக்கிறார். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்லுவார். இந்த அளவுக்கு பொய்யையும் புரட்டையும் அல்லாஹ்வை பற்றி அதிகமான விடயங்களை இவர்கள் இட்டுக்கட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். பின்னால் வரும் அவர்கள் என்னென்ன பேச்சை இந்த உலகத்திலே பேசி இருக்கிறார். ஏழு வானம் அதிகுகின்ற மிக மோசமான அமைப்பிலே அல்லாஹ்வை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை, இட்டுக்கட்டினார். கற்பனை இட்டுக்கட்டு அவதூறு பதி பொய் கண்ணியமார்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இவர்களுடைய தன்மையிலே ஒன்றை அல்லாஹ் சொல்லுகிறார். பூமியிலே குழப்பம் அல் இஸ்ஸாஅது, பூமியிலே விஷமம் புரிவார். எல்லாவற்றையும் குழப்பி குழப்பி ஆங்காங்கே இனங்களுக்கு மத்தியிலே மரங்களுக்கு மத்தியிலே நிறம் என்பதை ஒரு காரணமாக காட்டி, மொழியை ஒரு காரணமாக காட்டி ஆங்காங்கே யுத்தங்கள் ஏற்படுவதற்கு மக்களை தூண்டிக்கொண்டே இருப்பார். இவர்கள் திட்டமிட்டு பல நாடுகளை யுத்தம் செய்ய வைத்து ஆயுதத்தை அவர்களுக்கு கொடுத்து அதிலே இருந்து இவர்கள் லாபம் அடைய வேண்டும், எத்துணை உயிர் கட்டுப்பாடாலும் பரவாயில்லை என்று அயோக்கியத்தனம் நிறைந்தவர்கள் இந்த யூதர்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொன்னவற்றில் இந்த உலகத்தில் யாராவது ஒரு பொய்யை கண்டுபிடித்திருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, ஒப்பாலத்தில் எவ்வளவு எதுவாகி மகளூலம் நவுமில்லா, ஏழு வானமும் இடிந்து விழுகின்ற சந்தர்ப்பம் பல இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதிலே யகூதிகள் இந்த வார்த்தையை சொன்ன நேரத்திலே அதிர்ந்தது. அல்லாஹ்வுடைய கை சொத்தியாகிவிட்டது. ஏன் தெரியுமா? சதக்காவை பற்றி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் திறக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் தருபவர்கள் உங்களில் யார் இருக்கிறார்? ஏனென்றால் அல்லாஹ் எங்களை உற்சாக ஊட்டுவதற்கா? கடன் என்றால் அதனுடைய நியதி திருப்பி தரவே. நீங்கள் கொடுக்கின்ற சதக்காவை நீங்கள் வெறுமனே ஒரு ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள், எனக்கு கடன் தருவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். கடனை பற்றி நானே அவ்வளவு பாரதூரமாக சொல்லி இருக்கின்ற பொழுது அந்த கடனை என்னை விட அழகாக நிறைவேற்றக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். அது இலோகத்திலே மாத்திரமல்ல, மறுமையில் கூட அதை பன்மடங்காக்கி நான் தருவேன். இந்த ஆயத்தை கேட்ட உடனே அல்லாஹ் கடந்தே ஆரம்பிச்சிட்டார். எங்களிடத்தில் அல்லாஹ் கடன் கேட்கிறான் என்றால் அல்லாஹ் பிச்சைக்காரன், நாம் செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம் என்று வாய் கூட்டாமல் சொன்னார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியமான கணவான்களே, சாதாரண சர்வ சாதாரண ஆட்கள் அல்ல அவர்களுக்கு. மனிதர்களோடு மோதுவதெல்லாம் எங்கட பார்வையில் சொல்லுவதாக இருந்தால் ஜுஜுபி என்று சொல்லுவோமே. சிறுபிள்ளைகளை கொள்வதா, பெண்களை மானபங்கப்படுத்துவதா, உயிர்களை இல்லாமலாக்குவதா, ஒரு நொடிப்பொழுதிலே பல நூறு உயிர்களை கதற கதற காவு கொள்கின்ற இவ்வளவு விடயத்தை விட மகா மோசமானது இந்த வார்த்தை. படச்ச ரத்தோடு யுத்தம் செய்ய தயாராகிவிட்டார். அல்லாஹ் சொல்லுகிறார் பாருங்கள், பூமியிலே குழப்பத்தை உருவாக்கிக் கொண்டே இருப்பார், விஷமம் புரிந்து கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, குள்ளமா அவுப்பது நாரங்கில் கருவி அப்பு சாகுவோ அப்பு அல்லவோ. ஆங்காங்கே யுத்தங்களை அவர்கள் மூட்டுகின்ற பொழுதெல்லாம் ராஜதந்திரி உறவு ராஜதந்திர அமைப்பில் இவர்கள் போய் நாடு நாட்டு தலைவர்களை சந்திக்கிறார்களே, என்ன செய்கிறார்? போரை முட்டுகிறார்கள். இந்த உலகத்திலே நடைபெற்ற யுத்தங்கள் அத்துணை யுத்தங்களையும் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள், இவர்களுடைய மூட்டுதலின் மூலமாகத்தான் நடந்தது. ஆனாலும் கூட ஆங்காங்கே பல யுத்தங்களை அல்லாஹ் அப்படியே அடைத்துக் கொண்டே வருகிறார். யுத்தத்துடைய நெருப்பை அவர்கள் மூட்டுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் அதை தன் குதரத்தினால் அடைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் இவர்கள் இந்த அளவுக்கு சாபத்திற்குரியவர்களாக மாறிவிட்டார். குழப்பவாதிகளை அல்லாஹ் ஒருபோதும் விருப்ப மாட்டார். அடுத்த இவர்கள் செய்தது கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான நபிமார்களை கொலை செய்திருக்கிறார். அந்த காலத்திலே ஆங்காங்கே கிராமத்திற்கு கிராமம், குடும்பத்திற்கு குடும்பம் நபிமார்கள் வருவார். ஒரே நாளிலே ஏக காலத்திலே 70 நபிமார்களை கொலை செய்திருக்கிறார். திருவிள்ளைகளை கொலை செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? முழு உலகத்திலும் இருக்கின்ற மாற்று மத சகோதரர்கள் கூட குமுறி கொந்தளிக்கின்ற அளவுக்கு அந்த பட்டினம் குழந்தைகளை கூட துடிக்க துடிக்க கொலை செய்கின்ற கயவர்கள் இவர்களுக்கு குழந்தைகள் அல்ல, நபிமார்களை கூட கொலை செய்தவர்கள். இந்த பூமி எப்படி தாங்கியது சொல்லுகிறார். அவர்களுடைய மனசுக்கு படாத ஒரு செய்தியை ஒரு நபி கொண்டு வந்தால் அவரை கொண்டாடுவார்கள். முழு உலகம் சொன்னாலும் அதை கேட்க மாட்டார்கள். ஏன்? ஒரு சிறப்பிலே ஒரு பிடிவாத குணம் படைத்தவர்களா? நபிமார் சொன்னதையே கேட்கல என்றால் வல்லரசுகள் சொல்வதை எங்கெல்லாம் கேட்க போகிறார்? இந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவர்கள். உலகத்திற்கு சட்டம் இயற்றுவார்கள், ஆனால் அவர்களுக்கு என்று அவர்கள் தனி சட்டம் வைத்திருப்பார்கள். அதை இந்த முழு உலகத்திற்கும் காண்பிக்கின்ற ஒரு ஏற்பாட்டை தான் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார். யகூதிகள் என்றால் யார் என்று உலகமே நீ விளங்கிக் கொள், இஸ்லாம் என்றால் என்னவென்று உலகமே நீ விளங்கிக் கொள். மரணிக்கின்ற ஜனாதாக்களிலிருந்து கத்தூரி வாசம் வீசுகிறது என்றால் இந்த உலகத்திலே எந்த மார்க்கம் உண்மையானது என்று நீ புரிந்து கொள். உலகம் அழிக்கப்படப் போகிறதே, இனி நபிமார்கள் வரமாட்டார்கள், நீயும் சத்தியத்தை விளங்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுதான் இது. நீங்கள் நினைக்கலாம் துடித்து துடித்து இறப்பவர்கள் எல்லாம் பாவம் பரிதாபப்பட்டவர்கள், அப்பாவிகள், அவர்கள் சுவனத்து சிட்டுக்குருவிகள். இந்த உம்மத்துடைய இறுதிக்கட்டம் இருக்கிறதே, அதிகமான கொலை, அதிகமான பூமி அதிர்ச்சி, இது போன்ற சோதனைகளை கொடுத்து இந்த உலகத்திலே அவர்களுக்குரிய பரிகாரமாக அந்த ஆக்கி கண்ணை மூடியதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையை சுவர்க்கமாக ஆக்கி விடுவார். சொன்னார் கண்ணியமான கணவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யார் இந்த யகூதிகள்? ரொம்ப பயங்கரமானவர்கள். விசேஷமாக அல்லாஹ் இன்னொரு தன்மையை சொல்கிறார், அநியாயமாக அடுத்தவர்களுடைய சொத்தை சூறையாடக்கூடியவர். நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான உண்மை. எப்படி எப்படி எல்லாமோ அடுத்தவர்களுடைய பூமியை சுரண்டி அதிலுள்ள எல்லா வகையான பொறுமதி மிக்க செல்வங்களை எல்லாம் சுருட்டுவது இவர்களுடைய பிறப்பு குணம் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அடுத்தது, எத்துணை உடன்படிக்கை நீங்கள் செய்தாலும் சத்தியமாக அந்த உடன்படிக்கையை மிதித்து அதாவது அதை மீறி ஏற்றிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வைத்திருந்த உடன்படிக்கை கூட துண்டித்து விட்டார். யாரோடு உடன்படிக்கை செய்தார்? யுத்த நிறுத்தம் என்று பேசுவார்கள், அந்த யுத்த நிறுத்தத்தை முதலாவது அவர்கள் தான் மீறுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் இந்த யகூதிகளுக்கு இருப்பு கொள்ள முடியாமல் போல. ஏனென்றால் அதுவரைக்கும் இவர்கள் தான் இந்த மதீனாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார். என்ன செய்வார்கள்? வட்டிக்கு பணம் கொடுப்பார். அந்த மதீனா அப்பாவி ஏழை அந்த விவசாயிகளுடைய பூமியை வாங்கிக் கொள்வார். அவர்களுக்கு தெரியும் இதை இவர்களுக்கு உறுதியாகவே செலுத்த முடியாது, அந்த மண்ணை எப்படி அபகரித்துக் கொள்வார்கள். அதுதான் கடைசியிலும் நடந்தது. வட்டியை முதலுமாக கட்ட முடியாமல் அந்த மண்ணை சுரண்டிக் கொண்டிருந்தார். இன்னொரு மனிதன் வந்தாலும் தீர்ப்பு கேட்க அந்த மதீனாவாசிகள் அவர்களைத்தான் நாடுவார்கள். ஏன்? அதிகமாக எழுத படிக்க தெரிந்த கல்விமான்கள் நிறைந்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனே யகூதிகளுடைய தலைவன் இவனைத்தான் மதீனாவுடைய அடுத்த தலைவனாக நியமிக்கப் போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட மதீனாவாசிகள் எடுத்திருந்தார்கள். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள்ளே காலெடுத்து வைத்தார்களோ தலைமைத்துவம் அப்படியே நபியுடைய பக்கம் மாறிவிடுகிறது. ரொம்ப பொல்லாத தொல்லைகளை கொடுத்தார். பத்ரகலம் நடந்தது, பத்ரி யுத்தம், அதிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதை முதலாவது சகித்துக் கொள்ள முடியாமல் துடியாய் துடித்தவர்கள் இந்த யகூதிகள். பம்பு கிழித்தார், நபியோடு செய்த உடன்படிக்கைகளை எல்லாம் மீறினார்கள். ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிந்து கொண்டு அவர்களுடைய கடைத்தெருவின் பக்கம் போனார்கள். பனு குறைவா, பனு கைங்கா, பனு நவீத் என்ற மூன்று கோத்திர யகூதிகள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பெண் அவர்களுடைய சிட்டிக்குள்ளே நுழைந்ததற்கு பின்னால் ஹிஜாபை கலத்து என்று அடம்பிடித்தார். அந்த காலத்தில் முடியாது என்று அந்த பெண்மணி மறுக்க அவளுடைய பணம் கிடைக்கும் வரைக்கும் ஒரு எகூதியுடைய ஒரு இரும்பு தொழில் செய்கின்ற ஒரு மனிதனுடைய கடைக்கு முன்னால் அவள் அமர்ந்திருந்தாள். பின்னால் போய் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அங்கு நட்டப்பட்டிருந்த ஒரு கம்பிலே அவருடைய அபாயாவுடைய பின்பகுதியை இழுத்து கெட்ட போட்டு கட்டிவிட்டாள். அந்த இடத்தில் இருந்து அந்த பெண்மணி எழுந்தும் பொழுது என்ன ஆச்சரியம், இந்த காலத்தில மாதிரி அப்படி நிறைய துணிமணிகள் அங்கு கிடையாது. இழுபட்ட உடனே அந்த ஆடை அப்படியே கிழிந்து கொண்டே அவருடைய உடம்பில் சில மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் வெளியேற்ற ஆரம்பித்தன. கத்தி சத்தமிட்டு கூப்பிடுகிறார் இஸ்லாமிய பெண்மணி. அந்த இடத்திலே இருந்த ஒரு தைரியக்காரி ஒரு ஈமான்தான் எங்களை எங்களுடைய ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய அவுலத்து தெரிகின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவனுக்கு எப்படி தைரியம் வந்ததை வெட்டினார்கள். வால் எடுத்து ஒரே வெட்டாக அவன் கண்டன் துண்டமாக வெட்டப்பட்டு அதே இடத்திலே துடியாய் துடித்து இறந்து விட்டார். அங்கிருந்த யகூதிகள் சேர்ந்து இந்த முஸ்லீமை கொலை செய்து விடுகிறார். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டி கொண்டு போய் அவர்களுடைய கோட்டையை அப்படியே சுற்றி பிடித்து விட்டார்கள். சுமார் 700 பேர் 200 லட்சம் பேர்களோடு சல்லல்லாஹு போய் 15 நாட்கள் அதை முற்றுகையிட்டு அனைவரையும் வெளியே எடுத்து 700 ஆண்களுடைய கரங்களையும் கட்டி அவர்களை கொலை செய்ய முனைந்தார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு சபா அல்பாவி முனாஃபிக்கினுடைய தலைவர் நபியோடு இருந்து அவர்களை எதிர்த்து இருக்க முடியாது, குஃப்ரோடு இருக்கவும் முடியாது, இஸ்லாத்தை ஏற்பதற்கு மனம் விரும்புவதும் கிடையாது என்று நயவஞ்சகமாக முஸ்லீமை போன்று நடித்த முனாஃபிக்கினுடைய தலைவர் கெஞ்சி 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 நபியுடைய முடிவை மாற்றினால் அவர்களை அப்படியே சொல்லலாம் நாடு கடத்தினார்கள். ஈரான் அந்த போட்டு தன்னை இருந்தால் அவர்களை இன்று இந்த பிரச்சனை வந்திருக்காது. இருந்தாலும் ஆரம்பத்திலே சொன்னேனே உலகம் முடிவு வரைக்கும் அந்த வில்லர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவ்வளவு மோசமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்த உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த பீரியட்லேதான் இந்த பஞ்சமா பாதகர் சேலை அவர்கள் செய்திருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுதே வசியத்தை செய்தார்கள், யகூதிகளை அரபிய தீபகற்பத்திலே இருந்து துரத்தி அழித்து விட. கண்ணியமான நண்பர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சௌராத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை அவர்களுடைய செல்வந்தர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய இனத்திற்குள்ளே வருகின்ற பொழுது அந்த சட்டங்களை அப்படியே மாற்றி எழுதினார். அவர்கள் மாற்றி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் இன்னொரு பல விடயங்கள் அவரவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இது எத்துணை கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமோ தெரியாமோ தெரியாது, ஈசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய அவர்களை துரத்தி கொண்டு போய் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே அவர்களை கொலை செய்ய முனைகின்ற பொழுது சம்பவம் நீளமானது வேறு விதமானது. அவர்களுடைய தலைவனையே அந்த யகூதிகளுடைய தலைவனையே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூபத்திலே மாற்றி காண்பித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டால் அந்த வீட்டுக்குள்ளே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுகொலை செய்தது மாத்திரமல்ல, கொலை செய்யப்பட்டவர் ஈசாதான் என்று அவர்களை கொண்டவர்கள் நாங்கள் தான் என்று மாவுரத்தை சொல்லுகின்ற தைரியம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாதவர். கண்ணியமான கணவான்களை அல்லாஹ் இஸ்லாமிய சகோதரர்களே, வேதக்காரர்களான கிறிஸ்துவர்களை கண்டால் காரி துப்புவார், காரி துப்புவார். உலகத்திலே எந்த ஒரு மனிதனையும் மனிதனாக மதிக்க மாட்டார். எதை எதை உற்பத்தி செய்து கொடுத்து எனக்கு பணம் வருகிறதா அதை சாப்பிடுபவன் அதை குடிப்பவன் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி என்னென்ன கருவிகளை கண்டுபிடித்து எல்லா வீடுகளுக்கும் அதை விற்று அதனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் படிப்பு கல்வி கெட்டு கீழ்காவியானாலும் பிரச்சனை இல்லை, இந்த கல்வியின் மூலம் என் நாட்டுக்கு பணம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற பஞ்சமா பாதகர்கள் தான் இந்த யகூதிகள். இறுதியாக இந்த யகூதிகளுடைய பாவ பட்டியல் எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிப்பதற்காக வேண்டி அன்னை ஹலீமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அவர்களோடு வளருகின்ற நேரத்திலே அந்த குழந்தையை கண்டுபிடித்து கொலை செய்ய முற்பட்டார். ஏன் அவர்களுக்கு தெரியும், 13 வயதிலே முதல் முதலில் ஷாம் என்ற சிரியாவை நோக்கி தன்னுடைய சிறிய தந்தை அபூ பாலிபோடு அந்த மண்ணுக்கு போகும் பொழுதே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு கிறிஸ்துவ ஒரு மரபுரு இவர்களை அழைத்துச் செல்ல வேண்டாம். நீங்கள் வருகின்ற பாதையிலே நான் பார்த்தேன் மரங்களும் பாறைகளும் இவருக்கு சஜதா செய்வதை நான் பார்த்தேன். ஒரு நபியை பார்த்தால்தான் இந்த மரம் தலைகுனியும். இவரை கியாமத்துடைய நாளிலே கடைசியாக தோன்றுகின்ற மிக முக்கியமான நபி அஹமத் இவர்தான். யகூதிகளுக்கு இந்த விடயம் தெரியும். இவர்களை கல்லறை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். மக்காவை விட்டு நீங்கள் வெளியே கொண்டு போனால் நிச்சயமாக இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 வயதிலேயே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அபூ தாலிபிடத்திலே புத்திமதி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்கு திருப்பி அனுப்பி விடுகிறார். ஆனால் ஹதீமா சொல்லுகிறார்கள், 13 வயது போகட்டும், என்னிடத்திலே 2.5-3 வயதுதான் இருக்கும். கடை தெருவுக்கு நான் போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கணவர் கடையிலே சில மலிவு சாமான்களை வாங்கிக் கொண்டிருந்தார். என் கரம் பற்றி பிடித்துக் கொண்டிருந்த குழந்தை முகம்மதை யாரோ 2 பேர் உருவிய வானோடு வந்து இழுக்கிறார்கள். இழுக்கின்ற நேரத்திலே உன்னுடைய பேர் என்ன என்று கேட்கும் அந்த நேரத்திலே உடனடியாக என்னுடைய கணவர் ஓடோடி வந்தார். இவர் யார் என்று கேட்க, நான் எனக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை, இவர்தான் இந்த குழந்தையுடைய தகப்பன் என்று சொல்லிவிட்டு அப்படியா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். காரணம் என்ன தெரியுமா, பிறக்கும் முன்னே தகப்பனை இறந்திருப்பார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். குழந்தைகளை அல்ல, நபி குழந்தையாக இருந்தாலும் அவர்களை கொள்ளுகின்ற சுபாவம் உள்ளவர்கள் தான் இவர். ஆனாலும் கூட அவருடைய நீயத்து மாதிரி ஒரு கபூலாகி விட்டது என்னவென்றால் நபியுடைய உயிரிக்கும் உழை வைத்தவர்கள் அவர்கள் தான். ஆச்சரியமாக இருக்கிறதா, எங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தவர்கள் இந்த யகூதி தான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் ஹதீஸுக்கு புகாரியின் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரியேலே ஹைபர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு யகூதிய பெண்மணி வந்து ஒரு சஹாபியிடத்திலே கேட்கிறார், முகம்மத் ஆற்றின் எந்த பகுதியை விரும்பி சாப்பிடுவார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், முன்னத்து காலை விரும்பி சாப்பிடுவார். இந்த பஞ்சமா பாலகி என்ன செய்கிறார் தெரியுமா, ஒரு ஆட்டை அறுத்து அந்த காலில் அதிகமான விஷங்களை தேய்த்து முழு ஆட்டிலேயும் விஷங்களை ஊறப்போட்டு அதை கறியாக சமைத்து காலம் எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தாக கொடுக்க அவர் அதை அமர்ந்து சாப்பிடுகின்ற பொழுதே பக்கத்திலே விஷ்ணு ரவியல்லாஹு அன்ஹு என்ற அப்பாவி சஹாபி நபிக்கு வந்த விருந்தை அவர்களும் ஒரு கவலம் எடுத்து வாயிலே போடுகிறார்கள். ஒரே ஒரு கவலம் தான் வாயிலே போட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலே போட்டு அந்த மாமிசத்தை துப்பி விட்டார்கள். சொன்னார்கள், என்ன தெரியுமா, இன்ன ஹாதல் அதும் லயுக்பிருனி அன்னஹு மத்மூம், வாயுக்குள்ளே திணிக்கப்பட்ட ஆட்டு இறைச்சி மாமிசம் அந்த எறும்பு துண்டு என்னுடைய வாயுக்குள் இருந்து பேசுகிறதே முகம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே சாப்பிடாதீர்கள், எனக்குள்ளே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக துப்பி விட்டார். அந்த சஹாபி துடியாய் துடித்த அந்த இடத்திலே பார்த்தா எவ்வளவு பயங்கரமான விஷமாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஆணம் கொஞ்சம் நபிக்கு குறிப்பட்டு விட்டது. அந்த பெண்மணி அழைக்கப்படுகிறார், ஏன் இந்த வேலையை செய்தார் என்று கேட்க, என்னுடைய கூட்டத்தினர்கள் தான் எனக்கு இந்த ஆலோசனையை தந்தார்கள். இவர் நபி நபி என்று பீத்திக் கொண்டிருக்கிறார், இவர் நபியா அரசரா என்று நாம் பார்க்க வேண்டும். நீ ஒரு ஆட்டை அறுத்து மாமிசத்தில் விஷத்தை தோய்த்து நீ அவருக்கு கொண்டு போய் கொடு, அவர் ஒரு அரசராக இருந்தால் தின்று விட்டு அவர் மறைத்து விடுவார், அவர் ஒரு நபியாக இருந்தால் அந்த ஆட்டிறக்கி அவருக்கு எடுத்து சொல்லு என்று சாப்பிடாதீர்கள், அதை பரிசோதிப்பதற்கு தான் தந்தேன், அவளை பிடித்து சாபாக்கள் கொலை செய்ய முனைந்த போது மன்னித்து விட்டு விட்டார். சரி, இந்த சரித்திரம் மரணத்திற்கு 3 வருடத்திற்கு முன்னால் நடைபெறுகிறது. சக்கராத்திலே திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 முஹாவுடைய நேரம், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் அழைத்து முத்தமிடுகிறார்கள். பாத்திமாவை அழைத்து குழந்தைகளை கண்காணித்துக் கொள்ள அழகான முறையிலே நீ கியாமத்துடைய நாளையிலே சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக இருப்பாய், நான் இன்று என்னுடைய கடைசி மூச்சை வாங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே ஏங்கி ஏங்கி அழுத பாத்திமா திரும்ப கூப்பிட்டு சொன்னார்கள். ஏங்கி ஏங்கி அழுதவர்கள் மலமலவென சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட நேரத்திலே நான் மரணிக்க போகிறேன் என்று நபியுடைய மரண செய்தி அவர்களுடைய வாயினாலே சொல்லுகின்ற பொழுது எப்படி கேட்டு அதான் பதிலளிக்க முடியும் அன்னையே? ஆனால் பிறகு திரித்த காரணம் என்ன தெரியுமா? நான் மரணித்ததற்கு பின்னாலே அகுலுர் பைத்துகளில் முதலாவது மௌத்தாதி என்னை சந்திப்பவர் நீதான் என்று சொன்னார்கள். சொன்ன மாதிரி 6 மாதத்திலே தன் 28வது வேதனை மரணித்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, இந்த நேரம் இருக்கிறதே ஹைபர் கோட்டையிலே யகூதிய பெண்மணி தந்த விஷம் இருக்கிறதே, அந்த விஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அந்த விஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அபுகரி என்று சொல்லக்கூடிய முள்ளந்தண்டுக்கும் ஆட்டுக்கும் மத்தியிலே வேலை செய்கின்ற இரத்தம் ஓடக்கூடிய ஒரு மெல்லிய நாணம் நரம்பு இருக்கிறது. அந்த நரம்பு அந்த விஷத்தினால் அடைபடுகின்ற சந்தர்ப்பம் நெருங்கிவிட்டது. இது என்னுடைய கடைசி கட்டம், என்னுடைய மரணத்திற்கு காரணமும் இந்த யகூதிகள் தான், அவர்கள் தந்த விஷம் தான் என்ற ஒரு சக்தி உண்மையை இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்றால், இந்த இடத்திலே அல்லாஹ் அந்த சாபத்திற்குரியவர்களை இன்னும் இன்னும் அவர்களுடைய பாவ பட்டியலை அதிகரிப்பதற்காக வேண்டியும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய மரணத்தை கொடுப்பதற்காக வேண்டியும் அவர்களுடைய கையாலே நபியுடைய உயிருக்கும் உடை வைத்து விட்டார். இவர்கள் தான் யகூதிகள். எனவேதான் இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், விசுவாசிகளை உங்களுக்கு இரக்கமாக சொல்லுகிறேன், யகூதிகளையும் நசராணிகளையும் நீங்கள் பின்பற்ற தகுதி வாய்ந்தவர்களாக உங்கள் அவுளியாக்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் அவர்களுக்கே தலைவர்களாக பின்பற்ற தகுதியானவர்களாக இருந்து கொள்ளட்டும். இந்த கொத்துபாவிலே ஆக முக்கியமான பொயிண்ட் இதுதான், தங்களுடைய நடவுட பாவனையில் அவர்களை தலைவர்களாக தாம் பின்பற்ற தகுதி வாய்ந்தவர்களாக காரண கருத்தாக்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ நீங்களும் அவர்களின் என்று உள்ளவராக ஆகிவிடுவீர்கள். மிகவும் அவர்களும் அந்த யகூதிகளை போலே ஆகிவிடுவார்கள். இன்னமாக லா யஹ்தில் கௌம அத்தாலிமீ, அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழிப்படுத்த மாட்டான் என்றால், தன்னுடைய திருமணம், தன்னுடைய ஆடை, தான் வெட்டுகின்ற முடி, தான் நடக்கின்ற நடை, என்னுடைய எல்லா விடயங்களிலும் யகூதிகளை ஒப்பாக யார் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ இவர்களுடைய ஹிதாயத்தை பறித்துதான் அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பார், ஒரு நாளும் அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று இத்துணை விடயங்களையும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களான எங்களை எச்சரிக்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தின் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாக வந்து வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த சுன்னாக்களை குர்ஆன் ஹதீஸுடைய அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள்புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. தெரிந்தோ தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் பெருமானே, அத்துணை பாவங்களை உன் தனிப்பெரும் கருவை கொண்டு வரைந்து மன்னித்து தருவாய். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் யாரெல்லாம் தயாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரீதி வந்து விட்டார்களோ ரப்பே அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காக்காக நீ ஆக்கி அருவாயா. எங்கள் குழந்தைகளின் எதிர்காலங்களை முழுமையமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய கல்வி ஞானத்திலே நீ பழக்க செய்வாயா. கெட்ட மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான சகவாசங்களை எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ்க்கைக்கு விமோசனத்தை கொடுத்து தருவாயா. அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்து ரஹ்மானே, அவர்களுடைய உடமைகளை பாதுகாத்து ரப்பே. அந்த புனித பூமியை அந்த யகூதி நசராணிகளுடைய கையை விட்டு பாதுகாத்து அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமியாக நீ அதை ஆக்கிவிடையாங்களா. அவர்களுடைய காயப்பட்டவர்களுடைய காயங்களிலேயே குணமடைய செய்வாயாக. அவர்கள் மரணித்தவர்களுக்கு நீ என்ன சொல்கிறதோ செய், நீ அவர்களுக்கு நசீபாக்கி அருள்வாயாக. யகூதி நசராக்களுடைய சதித்திட்டங்களை தகுதியாக்கி விடுவாயா. அவருடைய ஆயுதங்களை தேவிலக்கு செய்து விடுவாயா. யாரும் அவர்களுக்கு யாருக்கெல்லாம் ஹிதாயத் இருக்கிறதோ அவர்களுக்கு நீ அதிசீக்கிரமாக நேர்வழியை காட்டி விடுவாயாக. யாருக்கெல்லாம் ஹிதாயத் இல்லாமல் அப்பாவி மக்களை சொந்தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விடயத்திலே உங்களுடைய அபாவையை இறக்கி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அருள்வாயா. யாரும் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து அருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு கனிமாவோடு சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடு உச்சரிப்போடு கனிமா வாழ்க்கை முடிந்த நாவோடு திருத்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மோத்திரம் அனைவர்களுக்கு நசீவாக்குவாயாக, துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.